கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வந்திருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு, விசேஷமாக இந்த நல்ல நாளில் இப்படிப்பட்ட ஒரு சகோதர ஐக்கியத்தில் நாம் வந்து இருப்பதுக்கு தேவன் தந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக என்னுடைய மற்றும் என்னோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் நம்ம மத்தியில் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த அருமையான சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கும் கூட என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் இன்று ஆரம்பித்திருக்கிற அவங்களுடைய இந்த பலியின் ஜீவியம் அவருடைய குமாரனுடைய மேலான வழிநடத்தலப்படி மரண பரியந்தம் நிறைவேறுவதற்கு அவங்களுக்காக ஜெபங்கள் நாம எடுப்போம். நம்ம இருந்தீங்கள இன்னைக்கு நாம பார்க்கிற பாடம் ஒரு சின்ன நிழலும் பொருளும். சோ மூன்று சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில இந்த பலியின் ஜீவியத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே அந்த ஒரு கிருபைக்குள்ள ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரவேசித்தவர்களாகவும் நாம் இங்க கூடி வந்திருக்கும் போது அவர்களுடைய நம்முடைய இந்த பயணம் நிழலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசன பகுதி, ஒரு ரெண்டு வசன பகுதி இன்னைக்கு நாம மெடிடேட் பண்ணலாம். இந்த பகுதிகள் சம்பவங்கள் எங்க இருந்து எடுத்திருக்கும் என்று பார்க்கும் போது மாம்சீக இஸ்ரேலருடைய பயணத்தினுடைய அனுபவங்கள் இருந்து, அதாவது அவர்கள் எகிப்தில் இருந்து கானான் நோக்கி வனாந்தரத்தின் வழியாக மேற்கொண்டுட்ட அந்த பயணத்தில் அநேக இடங்களில் பாளையம் இறங்கினாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முக்கியமான சம்பவம் நிகழ்ந்துச்சு. அது அவர்களுக்கு சோதனையாக, பரீட்சையாக, ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு. ஆனால் பெரும்பாலும் அநேக பரீட்சைகள், அநேக சோதனைகள், அதுல பெரும்பாலும் வீழ்ந்து போனாங்க. தேவனுக்கே உண்மையா இல்லை. சோ அப்படி அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்துல ஒரு சில இடத்துல நடந்த சம்பவங்களை நாம பார்க்க போறோம். அவர்களுடைய பயணத்தினுடைய முழு விவரம் எகிப்துல இருந்து கானானுக்குள்ள கால் வைக்கிற வரைக்கும் எங்கெல்லாம் போனாங்க, என்னெல்லாம் நேர்ந்தது விஷயம் எண்ணாகமத்தில் 33 அதிகாரத்தில் முழுவதும் இருக்கு. நாம தியானிக்க போறது வசனங்கள் 11-15 வரைக்கும் சொல்லப்பட்ட இடங்கள்ல நிறைவேறிட்ட சம்பவங்களை மெடிடேட் பண்ண போறோம். வசனம் வாசிக்கலாம், எண்ணாகமம் 33:11-15 வசனங்கள் வரைக்கும்.
சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலுசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலுசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவித்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவித்தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள்.
போதும் இந்த வசன பகுதியில அவங்களுடைய முழு பயணத்துல ஒரு சின்ன பாகம் அங்க சொல்லப்பட்டு, அதாவது 11 வசனத்துல பார்க்கும் போது சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்துல பாளையம் இறங்கினாங்க. இங்கிலீஷ்ல வில்டர்னஸ் ஆஃப் ஜின். சோ இந்த சீன் வனாந்தரத்துல ஒரு சின்ன சம்பவம், அந்த சம்பவத்தை நாம தியானிக்க போறோம். நெக்ஸ்ட், சீன் வனாந்தரத்துல இருந்து தொப்கா, தொப்கால இருந்து ஆலூஷ், ஆலூஷ்ல இருந்து ரெவித்தீம், ரெவித்தீம்ல அவங்களுக்கு குடிப்பதுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சு. அதே ரெவித்தீம்ல இன்னொரு சம்பவம், அந்த சம்பவத்தை நாம தியானிக்க போறோம். சீன் வனாந்தரத்துல சம்பவம், ரெவித்தீம்ல ஒரு சம்பவம், தெரிஞ்சதுதான். ஆனா இது நம்மளுடைய இந்த பலியின் ஜீவியத்துல நம்முடைய வனாந்தர பயணமாகி இந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்துல நமக்கு சில அருமையான பாடங்களை தரும். ஏன்னா தலைப்பு கூட நாம சொல்லிட்டோம், நமது மாம்சத்துடனான நம்முடைய போராட்டம். இந்த ரெண்டு சம்பவங்கள்ல ஒரு அருமையான நிழலாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் இப்போ தியானிக்கலாம். முதல் சம்பவம், அதாவது சீன் வனாந்தரத்தில் நடந்த சம்பவம், யாத்ராகமத்தில் 16 முதல் 3 வசனம் வாசிங்க. அது நம்ம வாசிச்சு தியானிப்போம். யாத்ராகமம் 16:3 வசனங்கள்.
இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 மாதம் 15 ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்தி தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள்.
அவ்வளவுதான், இதுதான் அங்க சம்பவம் நடந்துச்சு. சோ சீன் வனாந்தரம், அவங்க வந்து பாளையம் இறங்கி இருக்கும் போது அந்த சீன் வனாந்தரத்துல நேர்ந்துட்ட சம்பவம் இதுதான். ரொம்ப சின்ன சம்பவங்கள் தான் தியானிக்கிறோம். அந்த கருப்பொருள் மாத்திரம் நம்ம அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ சீன் வனாந்தரத்துல அவர்கள் வந்து இருக்கும் போது பசி, தேவன் அனுமதிச்சுட்டாரு, ஏற்ற வேலையில் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உணவு இல்லாத சூழல், அது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு கடுமையான பசி. இப்ப அந்த சின்ன டெஸ்ட், ஆனா இந்த சின்ன சோதனையில அவர்களுடைய சுபாவம் அங்க வெளிப்படுது. சோ என்ன சொல்றாங்க அங்க பார்க்கும் போது, இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்துட்டு, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டியில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லுபடி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார். உணவு இல்ல, நெக்ஸ்ட் எகிப்துல அவர்கள் நன்றாய் சாப்பிட்ட இறைச்சியின் மீது கூட அவங்களுக்கு ஒரு இச்சா. சோ இது நிமித்தம் என்ன பண்ணிட்டாங்க, மோசே ஆரோன் தேவன் அவங்க மேல வைத்த மனுஷங்க அவங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. உண்மையிலேயே அது தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது. முறுத்துட்டு என்ன சொல்றாங்க, நாங்க அங்கேயே மறிச்சிருந்தோம்னா பரவாயில்ல, ஆனா இப்ப நீங்க எங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்க மறிக்க சொல்றீங்களே. சோ இந்த சம்பவம், இப்போ இதுக்கு தேவன் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார் மோசே கிட்ட. அந்த பதில், அதாவது இவர்களுடைய பசி, பசியின் தேவை, அது தேவன் அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறார், உணவு அளிப்பதுக்கு முன் வரார். அதுல தான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சின்ன பாயிண்ட் அங்க இருக்கு. இப்ப வசனம் வாசிங்க, 4
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் பரிசுத்த பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன்.
இஸ்ரேல் ஜனங்களே மோசே ஆரோனுக்கு விரோதமா பசி நிமித்தம் இப்படி முறுமுறுத்த உடனே தேவன் பார்த்து, மோசே தேவன் கிட்ட போய் கேட்பதுக்கு முன்னமே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அங்க வரார். வந்துட்டாங்க என்ன சொல்றாரு, நல்ல நல்ல ஒரு விஷயம். ஏன்னா தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல எவ்வளவு கவனம் உள்ளவரா இருக்கிறார், இதுல எல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். அவர்கள் முறுமுறுத்த உடனே மோசே வந்து தன் இடத்துல கேட்கும் வரைக்கும் தேவன் அங்க வெயிட் பண்ணல, தாமாக முன் வந்துட்டு அங்க போய் சொல்லும் போது, நான் உங்களுக்கு வானத்துல இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். இதுதான் தேவனுடைய ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். பசி எங்க, வனாந்தரத்துல. எப்படிப்பட்ட வனாந்தரம், பயங்கரமான வனாந்தரம். நமக்கு அதனுடைய அனுபவங்கள் கிடையாது. பாலைவனம், வெயில், அப்புறம் பயங்கரமான புழுதி காற்று, சில சமயங்கள்ல நைட் நேரத்துல பயங்கரமான பனி. சோ இந்த ரொம்ப கஷ்டமான பயணம், அந்த வனாந்தர பயணம், அது ரொம்ப அருமையான நிழல். உலகத்தை விட்டு கிறிஸ்துவனுடைய வழி நடத்தல, அவருடைய அடிச்சு விடுகல, இந்த பூமியில நீங்க நான் வாழ்வதற்கு முன் வந்திருக்கிற அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம். சோ அதுதான் அவங்களுடைய வில்டர்னஸ், நம்முடைய வில்டர்னஸ். மாம்சீக இஸ்ரேலருடைய வனாந்திரம், ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை. அப்போ ரொம்ப கடினமான சூழல், அவங்களுக்கு பசி. இப்ப தேவன் அவங்களுக்கு என்ன ஒரு ஆகாரம் அவர் சூஸ் பண்றாருன்னா அப்பம், வானத்திலிருந்து அப்பம். அது நமக்கு என்னன்னு தெரியும், மன்னா என்பது நமக்கு அங்கு தெரியும். ஆனா ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, அவர்களே நம்மள மாதிரி அவர்களே இறைச்சி தான் எதிர்பார்த்தாங்க, நான்வெஜ். ஆனா தேவனே முதல்ல பிரிஸ்கிரைப் பண்ணும் போது உங்களுக்கு வனாந்திரத்துல நான்வெஜ் கூடாது. இந்த வனாந்திரத்துல நீங்கள் மேற்கொள்ள போகிற அந்த பயணத்துக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஃபுட் வேணும், ரொம்ப சக்தி நிறைந்த ஆகாரம் வேணும். தேவன் சூஸ் பண்றாரு அவங்களுடைய இப்படிப்பட்ட பயணத்துக்கு பொருத்தமான ஆகாரம் நான் தரேன் உங்களுக்கு. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா பூமியிலிருந்து ரெடி பண்ணல, நான் வானத்திலிருந்து, அது அவருடைய அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய ஜனங்கள் வனாந்திரத்துல எப்படிப்பட்ட பயணம், அந்த சூழலுக்கு முழு பலன் வேணும்னா எந்த ஆகாரம் கொடுக்கணும். தேவன் பாக்குறார் பூமியில எதுவும் செட் ஆகாது, நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்பம் மன்னா வானத்திலிருந்து கொடுக்கறேன். ஆனா ஜனங்கள் மனசுக்குள்ள ஓகே எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு இறைச்சி. சோ தேவன் முதல்ல அப்பம் தான் சொல்லிட்டார், மன்னா. இப்ப 12 வசனம் வாசி.
இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார்.
இப்ப தேவன் மறுபடியும் அவருடைய அந்த ஏற்பாட்டுல ஒரு சின்ன என்ன பண்றார், என்ன பண்ணிருக்கிறார், இது என்ன சொல்லலாம். அவங்க ஆள் மனசுல இறைச்சி, இப்ப லிஸ்ட்ல என்ன வந்துடுச்சு தேவன் லிஸ்ட்ல, இறைச்சி. ஆனா முதல்ல கவனிக்கும் போது தேவன் அவருடைய ஜனங்களுடைய இந்த நிலைமைக்கு ஏற்ற ஆகாரமா மன்னா தான் நியமிச்சோம். ரொம்ப முக்கியம் இது, நான் தப்புன்னு ஆரம்பிச்சிட்டேன், ஆனா நிழல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த விசுவாசத்துல ஆரம்பிச்சிட்டேன், எகிப்து உலகம், மாம்சீக இஸ்ரேலர், ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நமக்கு நிழல், அவங்களுடைய வாக்குத்தத்த பூமி கானான், நம்முடைய பரன்ன பரம கானான் பரலோகம். சோ எகிப்திலிருந்து கானான் நோக்குனா வனாந்திர பயணம், இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலம் பிரித்தெடுக்கப்பட்டு பரலோக வாய்ப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம மேற்கொண்டிருக்கிற அர்ப்பணிப்பின் ஜீவியம். அப்போ அவங்களுடைய வனாந்திரத்துல நேர்ந்த ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு நேரப்போகிற நேர்ந்திருக்கிற அனுபவங்களுக்கு அடையாளம். சோ தேவன் அவங்களுடைய அந்த பயணத்துக்கு உகந்த உணவா அவ்வொரு சிந்தையில எதுதா இருந்துச்சுன்னா மன்னா வானத்திலிருந்து நான் கொடுப்பேன், அதுதான் பெஸ்ட். கண்டிப்பா தேவனுடைய சாய்ஸ் வந்து பெஸ்ட் தான், அவர் தேர்ந்தெடுத்தது ரொம்ப சிறப்பா தான் இருந்திருக்கும். ஆனா ஜனங்கள் பார்க்கும் போது அவங்க மனசுக்குள்ள எகிப்து, எகிப்துல சாப்பிட்டுட்ட அந்த இறைச்சி. இப்ப தேவன் பாருங்க எவ்வளவு இரக்கம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு கிருபைனா புரிஞ்சிட்டார் அவங்களுடைய முறுமுறுப்பு புரிஞ்சிட்டு, சரி மன்னா கூட எதுவும் கொடுக்கற, கொஞ்சம் இறைச்சி கொடுக்கறோம் சொல்லிட்டு அங்க இறைச்சி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தார். ஆனா எந்த இறைச்சி தான் கொடுத்தாரு, காடை தான் கொடுத்தாங்க. ஒரு கேள்வி, அந்த 40 வருஷ பயணத்துல எவ்வளவு முறை கொடுத்தார், 2 முறை தான் கொடுத்தார். ஆனா பொதுவா நாம கொடுத்தாருன்னு என்ன நினைச்சிடுவோம், நம்ம டெய்லி மன்னாவும் வரும் எதுவும் வரும் காடி வரும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் இல்ல. இல்ல இல்ல, ரெண்டே முறை தான் அந்த பயணத்துல அவங்களுக்கு இறைச்சி கொடுத்தார். இது ஒரு முறை, மொதல் முறை முறுமுறுக்கிறாங்க. ஆனா இது எப்போ, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எங்க வசனம் வாசிங்க, முதல் வசனம் 16 வசனம்,
இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2015 ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள்.
பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் இருக்குது அவர்கள் எகிப்தை விட்டு கிளம்பி. எவ்வளவுதான் இருக்குது? ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு என்ன நினைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஒரு வாரம் எப்படி இருந்துட்டாங்க, அந்த இறைச்சியே இல்லாம இருந்துட்டாங்க. உடனே டெம்ட் ஆயிட்டு முறுமுறுத்து இருக்கிறாங்க. தேவன் பாக்குறாங்க, பரவாயில்ல அவங்களுக்கு இறைச்சி கூட கொடுக்கலாம் சொல்லிட்டு காடை அங்க கொடுத்துட்டார். இது முதல் முறை கொடுத்தது. இன்னொரு முறை எங்க கொடுத்தாருன்னா, என்னாகமம் 11 நீங்க வாசிச்சீங்கன்னா, இது எப்ப சம்பவிக்குது பாருங்க. நான் நிழல் பேச போது நீங்க நிழல் உள்ளுவாங்கனாத்தான் நிஜம் நமக்கு நல்லா புரியும். இப்போ என்னாகமும் 11 முழு ரெக்கார்டு இருக்குது. அங்கேயும் ஒரு முறை காடை அவங்களுக்கு கொடுத்தார், அளவில்லாம கொடுத்தார். ஆனா என்னாகமும் 11 அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா, அவர்கள் எகிப்து விட்டு கிளம்பி இந்த ஒரு மாதம் கழிச்சு காடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பயணம் வந்து சீனாய் மலை வந்து நியாய பிரமாணம் வாங்கி அதன் அடிப்படையில தேவனோட ஒரு உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்சு ஆசரிப்பு கூடாரம் அதுல தேவன் வாசமா இருக்கிறதுனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வாங்குறாங்க. அந்த பயணத்தில் இதெல்லாம் வாங்கிட்டு என்னாகமும் 11 வரும்போது பழைய வீக்னஸ், ஏன்னா பழைய வீக்னஸ் அதே இறைச்சி பத்தி முன்ன காட்டிலும் ரொம்ப வருத்தம். வசன வாசிங்க 4-6.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள்.
மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனாங்க. அப்புறம்
இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாம சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்.
அழுதுருக்கிறாங்க பாருங்க, இதுக்காக அழுதுருக்கிறாங்க. நமக்கு இனிமேல் யார் இறைச்சி அங்க கொடுப்பாங்க? இந்த அளவுக்கு வருத்தம் இருந்திருக்கு பாருங்க இறைச்சி மேல. சோ அழுதுட்டு சரி, நம்ம நேரா ரெக்கார்டுக்கு போனா தேவன் அது பார்த்துட்டு மோசேட்ட, மோசே நீங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி ஜனங்கள் அழுகிறாங்க மறுபடியும் கறி நினைப்புல என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 18-20 வாசி.
நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதிரிகளே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1, 2, 5, 10, 20 மாத்திரமல்ல 1 வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றான்.
பாருங்க, தேவன் அவர்களே நிறைய கிருபை, நிறைய வழி நடத்துதல், நிறைய ஆசீர்வாதம் எல்லாம் உணர்ந்துட்டு அதுக்கப்புறமும் இந்த இறைச்சிக்காக அழுகிற அளவுக்கு போய் அங்க கேட்கும் போது மோசே மூலமா இந்த பதில் சொல்றார். சரி, உங்களுக்கு இறைச்சி தானே வேணும், நீங்க 1, 2, 5, 10, 20 நான் உங்களுக்கு என்ன கொடுக்கறேன், இறைச்சி கொடுக்கறேன், அது நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு என்னவே ஆயிடும், டர்கெட்டி போயிடு, இனிமேல் நான் வெஜிடேரியனே மாறிடுறேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸஸா கொடுக்கறதுக்கு தேவன் முடிக்கு வந்துட்டு இது மோசை மூலம் அங்க சொல்லிட்டு அப்படியே செய்தார். எங்க வசனம் 31 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 மட்டும் அந்த பக்கம் 1 மட்டும் தரையின் மேல் 2 உயரம் விழுந்து கிடக்க செய்தது.
இந்த வசனம் கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்களா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். தேவனே எவ்வளவு காடை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா இந்த வசனம் பதிலு, அந்த பதில் நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். என்னாச்சாமா, பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 பயணம் மட்டும் அந்த பக்கம் 1 பயணம் மட்டும் தரையின் மேல 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது எப்படி இருந்துச்சு தெரியல நமக்கு. எவ்வளவு காடை வந்து அங்க குமிஞ்சு விழுந்திருக்கணும் தெரியாது, ஆனா தேவன் செஞ்சுட்டான். ஏன்னா சொன்னார் இல்லையா, ஒரு மாசம் நீங்க என்னதான் சாப்பிட போறீங்க, சாப்பிடத்தான் போறீங்க, அவ்வளவு இச்சை ஆயிடுச்சு சாப்பிடுங்க. இப்போ வசனம் வாசிங்க.
அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள்.
நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவங்க எதுக்கு சேர்த்தாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா. சேர்க்கும் போது எதற்காக தான் சேர்க்கணும், எப்பதான் சேர்ப்பாங்க. ரொம்ப ரேரா கிடைக்கும் போது விட்டா கிடைக்கவே கிடைக்காதுன்னா கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம். இங்க எப்படி இருக்குது, நல்லா குவிஞ்சு கிடக்குறான்னு ஜனங்களுடைய ஆசை பாருங்க. எடுத்து குவிச்சு வச்சிருக்கிறாங்க, வச்சுட்டு அப்புறம் வசனம் வாசிங்க.
தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார்.
பாருங்க, சோ அவர்கள் சேமித்து வச்ச காடை இறைச்சி அதையெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னமே தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்து ஒரு பெரிய வாதையினால் அடிச்சு ஜனங்கள் அங்க மறிச்சு போறாங்க என்றாங்க. பாக்குறோம்,
இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதனால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்துவா என்று பெயரிட்டான்.
போதும், அவ்வளவுதான். இதுதான் முதல் சம்பவம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களிடத்துல அவங்களை வழி நடத்தும் போது இந்த சம்பவம் நம்ம அங்க பாக்குறோம். பசியில முதல் முறையா, அதாவது எகிப்து விட்டு கிளம்பின முதல் மாதத்துல அவர்கள் இறைச்சிக்காகவும் பசிக்காகவும் கெஞ்சின போது தேவனே வந்து அப்பம் தான் நியமிச்சார். ஆனா ஜனங்களுடைய இச்சை பார்த்து சரி இறைச்சியும் கொடுக்கலாம் சொல்லிட்டு காரை அங்க கொடுத்தார். அப்ப ஜனங்கள் சாகல, சாப்பிட்டாங்க, பிரயாணத்தை தொடங்கினாங்க. அப்ப சாகல, தேவன் தான் கொடுத்தார், சாகல. ரொம்ப நாளாய் நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை ஆசரிப்பு கூடாரம் எல்லா ஆசீர்வாதங்கள் தேவனை இன்னும் ருசி பார்த்து தேவன் கிட்ட இன்னும் நெருங்கினதுக்கு பின்பு மறுபடியும் அணுகுறாங்க இறைச்சி. தேவன் சொல்றார் இது ரொம்ப மோசம், ஒரு மாசத்துக்கு நான் கொடுக்கற சொல்லி நிறைய கொடுக்கிறார், கொடுக்காம இல்ல கொடுக்கிறாரு, ஆனா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுறாங்க, என்ன நிழல் இது. கண்டிப்பா அந்த பயணம் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு பலியின் ஜீவத்துக்கு நிழல் என்று சொல்லும் போது நமக்கு சில எச்சரிப்புகள் இங்க இருக்கு, நாம சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், முதல் விஷயம் என்னன்னா, வனாந்தரத்துல அவங்களுடைய பயணத்துக்கு ஏற்ற ஆகாரம் தேவன் என்னதான் நினைச்சார்னா, வானத்திலிருந்து நான் தருவேன் மன்னா, அப்பம் மாத்திரமே. பூமியில இருந்து ஏதோ விரும்பிடாதீங்க, உங்களுக்கு உங்கள் நீங்க மேற்கொண்டிருக்கிற பயணத்துக்கு ஆஃப் நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது வனாந்தரம், வனாந்தர பயணம் நான் கொடுக்கிறேன், வானத்திலிருந்து வர மண்ணா அப்பம் அதுதான். ரொம்ப சிம்பிள், இது நீங்க சொல்லிடுவீங்க. அப்போ இது எதை குறிக்கணும், இடுக்கமான வாசல்ல நெருக்கமான வழியில கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகள்ல உடன்படிக்கை செய்துட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் புது சிருஷ்டியா ஜீவிக்கணும், இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை நிறைவேற்றணும். அவங்களுக்கு பலப்படுத்துவதற்கு, அவங்களை திடப்படுத்துவதற்கு, அவங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஏற்பாடு தேவன் வைக்கிறாரு, அது அப்பம் மன்னா. சொல்லும் போது என்ன சொல்லலாம், நம்ம ரெண்டும் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமே மாத்திரம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த விஷயத்துல ஒரு சின்ன நிழல் அங்க இருக்கு. இப்போ அங்க தேவன் கிட்ட அவங்க கேக்கல, ஆனா மனசுல அந்த ஒரு வாஞ்சை இறைச்சி மேல. சோ முத முறைய தேவன் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அந்த இறைச்சி கொடுத்துடுறா இல்லைங்களா. அப்புறம் ரெண்டாவது முறை கூட கேக்குறாங்க, ரெண்டாவது முறை என்ன கொடுத்துடுறாரு, இறைச்சி கொடுக்கிறாரு. ஆனா விஷயம் என்னன்னா, தேவனுடைய பார்வையில் அது அவங்களுக்கு உகந்தது அல்ல. என்னது அந்த இறைச்சி எதை குறிக்கும், அதுவும் பர்டிகுலரா பார்த்தா இறைச்சிங்க போது அவங்களுக்கு எந்த இறைச்சி தான் கொடுத்தாருன்னா காரை இல்லைங்களா, காரை தான் கொடுத்தாரு. ஒருவேளை ஒட்டகம் கொடுக்கல, ஆடு மாடு வனாந்தரத்துல தேவன் காடை வர வச்ச மாதிரி ஒருவேளை வர வச்சிருக்க முடியும், ஆனா தேவன் என்ன பண்ணல, அது மாதிரி எதுவும் கொடுக்கல, காடை தான் கொடுத்தார். காடை எதுக்கு? காடைனா எந்த மாதிரி இனம்? பறவை இனம், பறவை இனம் இல்லைங்களா, பறவை இனம் தான் இருப்பாங்க. வனாந்தர பயணத்துல ரெண்டு முறை தான் இறைச்சி கொடுக்கிறார். ரெண்டு முறையும் அவர் தேர்ந்தெடுத்துட்ட ஒரு விலங்கு, விலங்கு இல்ல, ஒரு உயிரினம் என்னன்னா காடை பறவை தான் எடுத்து. ஏன் தேவன் அப்படி எடுக்கணும் சார்? காடை வந்து அதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பிக்ஸ் பண்ணார்? ஐயோ அது உங்களுக்கு நல்லது இல்ல, நீங்க சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு மனா மாத்திரம் தான் ஏற்றது. ஆனால் அவர்கள் இச்சையை பார்க்கும் போது சரி எடுத்துட்டு போ. இந்த காடை எது குறிக்கலாம்? ரொம்ப சிம்பிள், இது மாம்சம் காடை. எதுக்கே அருமையான அடையாளமா இருக்குன்னா நம்முடைய மாம்சத்துக்கே அடையாளமா இருக்கு. அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் விஷயத்துல இந்த காடை எதுக்கு அடையாளமா இருக்கும்னா, இப்ப தெளிவா சொன்னா நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்கு உரிய மாம்சத்துக்குரிய விஷயங்கள் அவ்வளவுதான். ஃப்ளஷ்லி திங்ஸ், மாம்சத்துக்கு உரிய விஷயங்கள். அது எதுக்கு நாம அது மேல ஆசை வைப்போம்னா, அது நம்மளுடைய மாம்சத்தை என்ன பண்ணும், சில விதத்துல திருப்திப்படுத்தக்கூடியவைகளா இருக்கும். சோ இப்படிப்பட்ட எல்லாத்தையுமே அந்த காடை அங்க குறிக்கிறதாக பாக்குறோம். ஆனா அது ஏன் காடை தேவன் தேர்ந்தெடுத்தார், ஏன் விலங்கு ஒரு வேளை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, ஒரு வசனம் வாசிங்க, எல்லாமே மாம்சம் தான், மாம்சம் போது எல்லாம் மாம்சம் தான். தேவன் அவங்களுக்கு வேற மாம்சம் கூட கொடுத்திருக்கலாம். ஆனா அப்போஸ்தல் பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது 15 அதிகாரம் 39 வசனத்துல வாசிங்க,
எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல.
இது பாருங்க, ஒரு ஒரு தெளிவு சொல்றாரு, தெளிவா எல்லா மாம்சமும் ஒரே மாம்சம் நினைக்காதீங்க அப்படின்னா, மாம்சம் தான் எல்லாமே, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது, வித்தியாசங்களே அங்க இருக்கணும். இதுதான் அங்க சொல்றார். வசன வாசிங்க நெக்ஸ்ட்.
மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மற்றங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே.
பாத்தீங்களா, சோ இப்போ எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிக்கு தான், சிருஷ்டிகள் தான், எல்லாமே மாம்சமானவைகள் தான். தேவன் என்ன தெளிவா சொல்றாருன்னா, எல்லா மாம்சமும் ஒண்ணு இல்ல, மனுஷன் மாம்சத்துக்கும் மிருகத்தின் மாம்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மிருகத்தின் மாம்சத்துக்கும் பறவைகளுடைய மாம்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கண்டிப்பா தேவன் இந்த வித்தியாசங்களின் அடிப்படையில தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த காடை பறவை இனத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும். சோ இது இதுல என்ன நம்ம ஸ்பெஷலா நம்ம கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க, மிருகங்கள் பூமியின் மேல இருக்கும் அப்படின்னா பூமிக்கு நெருக்கமா இருக்கும், பூமியோடு ரொம்ப தொடர்புடையதா இருக்கும். புவியீர்ப்பு விசையினுடைய ஒரு புவியீர்ப்பு விசை அதன் மீது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, ஆமா. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆதிக்கத்திலிருந்து பறவை இனம் என்ன இருக்குது, மிருகத்தை பாருங்கல கொஞ்சம் வித்தியாசம். இது பறவைகள்ங்கிறதுனால பூமி அதனுடைய ஆதிக்கம் அதனுடைய ஈர்ப்பு அதன் மீது அந்த அளவுக்கு அங்க இருக்காது, ஒரு அளவுக்கு தான் அங்க இருக்கும். இந்த ஒரு வித்தியாசம் வச்சு நாம என்ன சொல்லலாம்னா, இந்த காடைகள் மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல இறைச்சி விரும்பின போது தேவன் கொடுத்துட்டார் அந்த காடைகள், அது நம்ம மாம்சத்தை நாம திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்படுத்துகிற சில மாம்சீகமான விஷயங்களை அடையாளப்படுத்துது. ஆனா அது எப்படிப்பட்ட விஷயங்கள்னா, அவ்வளவு ஒன்னும் மோசமான பழக்கம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப மாம்சத்துக்கு உரியவைகள் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், லிஸ்ட் போடலாம் பைபிள்ல வசனத்துல மாம்சத்துக்குரிய காரியங்கள் பத்தி நல்ல பட்டியல் அங்க இருக்கு. ஆனா அதுல ரொம்ப பெரிய பெரிய தவறுகள், பலவீனங்கள், மீறுதல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா சில மாம்சத்துக்குரிய விஷயங்கள் நமக்கே என்ன தோணும்னா, அதனால ஒண்ணும் தேவன் இரண்டாம் வாரம் நமக்கு என்ன பண்ண போறது இல்ல, கொடுக்க மாட்டார் சிஸ்டர். அப்படித்தான் நாம நினைப்போம். இதெல்லாம் பரவாயில்ல பிரதர், இது இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் பேலன்ஸ் பண்ணும்னா இதெல்லாம் கூட நமக்கு என்ன அந்த மாதிரி சின்ன சின்ன பறவை மாதிரி அப்படி இரண்டாம் மரணத்துக்கு வழி நடத்தாது. இது ரொம்ப அவசியம். என்ன எவ்வளவு பைபிள் பைபிள் வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் ஃபாலோ அப் கிளாஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் நமக்கு என்ன வேணும், ஒரு ரெக்ரியேஷன் வேணும் கொஞ்சம். அப்படின்னா கொஞ்சம் ஒரு அதுக்கு பேரு தமிழ்ல சொல்ல போது கேளிக்கை இல்லைங்களா, கேளிக்கை ஒரு டைம் பாஸ் இது மாதிரி விஷயங்கள். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியல, நீங்க லிஸ்ட் போடுங்க எனக்கு தெரியல சரிங்களா. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா நம்ம அப்படி சொல்லுவோம். அப்படின்னா அவைகள் ஆவிக்குரியது கிடையாது. செய்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்க அது நமக்கு பிரயோஜனமானவைகள் கிடையாது. பிரயோஜனமானவைகள் இல்லாட்டி பரவாயில்லை, இவைகள் நமக்கு ஆபத்து கூட உண்டு பண்ணக்கூடியவங்களா இருக்கும். சோ டைம் பாஸுக்கு இல்லாட்டி கேளிக்கைக்கு ஒரு 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 ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்று சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாம அங்க சொல்லலாம். உதாரணம், சிலருக்கு வந்துட்டு விளையாட்டு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு உலக விஷயங்களை நியூஸ் பேப்பரு டிவி நியூஸ் இதுல தெரிஞ்சு புரிஞ்சு வைத்துக் கொள்வதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு தெரியல இதெல்லாம் நமக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இலக்கியம் அந்த லிட்ரேச்சரு கவிதை எழுதுவாங்க, ஸோ பாட்டு எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூலு காலேஜு எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வாங்கணும். அங்கெல்லாம் இதை தான் என்ன பண்ணுவாங்க, வளர்த்தி விடுவாங்க. நம்மளும் திறமை காமிச்சு நல்லாவே வளர்ந்துருப்போம். இப்ப ட்ரூத்துக்குள்ள வந்து தேவனுடைய சித்தம் எடுத்து அதுக்கே முழுசும் அர்ப்பணிச்சிட்ட புது சிஸ்டியா மாறும் போது சூழ்நிலை முற்றிலும் மாறணும். நிழல் பார்த்தோம்னா தேவன் சொல்றார், இஸ்ரேல் ஜனமே வனாந்திர பயணம், பயணம் முடியணும் கானான்ல, வனாந்திரத்திலே நீங்க செத்து உழுந்துடக்கூடாதுன்னா இந்த பயணம் மேற்கொள்ள நான் உங்களுக்கு ஏற்படுத்துற ஒரே ஆகாரம் இருக்கு, அந்த ஆகாரம் மாத்திரம் பிடிச்சுக்கோங்க, வேற எதுவுமே இந்த பூமியில ஏறிட்டு பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிள் நிழல், ஆனா அதனுடைய தாற்பரியத்தோடு புரிஞ்சோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு அது எவ்வளவு முக்கியமான எச்சரிப்பு நமக்கு அங்க நல்லா தெரியும். தேவன் ஒருவேளை அந்த நிழல் மூலம் நம்மகிட்ட எப்படி பேசுறாருன்னா, தேவனுடைய சத்தியம் அதுக்கு முன்னால அவருடைய குமாரனுடைய அந்த விலை கிரயம் அதன் மூலம் கிடைச்சிட்ட நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை ஜஸ்டிபிகேஷன். இப்ப அந்த நிலைமையில உடன்படிக்கை பண்ணிட்டு இதை நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுக்கிறாரு சத்தியம், சத்தியம், சத்தியம் மாத்திரமே, வேற எதுவுமே நம்மளுடைய நோக்கமா அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இது உங்கள் மத்தியில பேசும்போது இது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு எக்லீசியா, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே காலேஜ் ரொம்ப சமீபத்தில் கடந்து வந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கக்கூடிய இடம். நெக்ஸ்ட் எல்லாருமே யங் இன் ட்ரூத், சத்தியத்தில் கூட புதிதாக நாம உடன்படிக்கை செய்துட்டு நம்மளுடைய அந்த ஓட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட. சோ அப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம சில விஷயங்களுக்கு மனதில் இடமே அங்க கொடுக்க கூடாது, செய்த பொருத்தனைக்கு இது இடைஞ்செல்லாம் இருக்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது சொல்லும் போது அவை எது அப்படின்னா இது கூட வரும். இந்த மாதிரி விஷயங்கள் பாவம் இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதெல்லாம் என்ன கிடையாது, பாவம் இல்ல, நியாயமானதும் கூட, புரியுதுங்களா, நியாயமானது கூட நமக்கு இருக்குது, உரிமையும் இருக்குது. சோ அதனால கேஷுவலா இது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான டைம் எடுத்துக்கும், நம்மளுடைய கவனம் எடுத்துக்கும், நம்முடைய சரீர பிரயாசம் எடுத்துக்கும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இதெல்லாம் ஏற்கனவே கொடுக்க வேண்டியவர்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம டைம், நம்ம ஆரோக்கியம், நம்ம எல்லாமே கான்சன்ட்ரேட்டட் தேவனுக்கு, அவ்வளவுதான். சோ இப்போ இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா. சோ அந்த காலை மாம்சத்துக்குரிய சின்ன சின்ன விஷயங்களை குறிக்கலாம், அவைகள் பாவமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நியாயமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தேவன் என்ன சொல்றாங்கன்னா நோ. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் போதும். ஏன்னா நீங்க மேற்கொள்ளுகிற பயணம் அப்படிப்பட்ட பயணம். சில சமயங்கள்ல மிருகங்கள் மீட் பண்ணுவீங்க, மிருகங்கள் சந்திப்பீங்க, ஆபத்துக்கள் நேரிடும். அதையெல்லாம் எதிர்த்து வலிமையோட நீங்க போராடணும்னா ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கணும் நீங்க. எவ்வளவு அருமையான ஒரு நிழல் இது பாருங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய பலியின் ஜீவியத்துல நமக்கு வரப்போகிற சோதனைகள், பரீட்சைகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும்னா ஒரு புதிய சிருஷ்டியா நாம ஒரே ஆகாரத்தின் மீது ஃபீட் பண்ணணும், ஒரே ஆகாரத்தை புசிக்கணும், தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளே. அது தவிர்த்துட்டு நமக்கு வேற ஒண்ணுமே அங்க இருக்கக்கூடாது. இதுதான் அந்த காடையினுடைய விஷயம் வந்து நமக்கு அங்க இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட் வந்து நான் ரொம்ப பட்டும் படாமலும் போயிட்டேன் இல்லைங்களா. சிலருக்கு நம்ம சொன்ன லிஸ்ட் எல்லாம் வரும் இல்லைங்களா. அது ஒரு ஒரு அளவுக்கு அனுமதி இருக்குன்னா அந்த அளவு வந்து நம்ம தெளிவா என்ன பண்ண கற்றுக்கணும். அந்த லிமிட் வைக்கிறதுக்கு நம்ம அங்க பாக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதிய சிருஷ்டிகளினுடைய சாய்ஸஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு நம்ம கவனத்தை கொடுக்கலாம், எதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், எதுக்கு மேல போனா அது விரயம், அது உண்மை இல்ல தேவனுக்கு, அது நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் தூக்கம் கூட அந்த லிஸ்ட்ல வரலாம். எந்த பாவமே செய்ய மாட்டார் பிரதரு, அதே சமயத்தில் எந்த வேலையும் என்ன பண்ண மாட்டார், நிம்மதியா வீட்டுல யாருக்கும் ஆபத்து இல்லாம தூங்கின்னு இருப்பார். அது கூட வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான் இல்லைங்களா. தூங்காட்டி கூட பரவாயில்ல, தூங்க மாட்டாரு, ஆனா சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பார், நடந்துட்டு இருப்பார். அந்த பிரதர் பார்த்தா எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அவர்கிட்ட. ஆனா ரிமைண்ட் பண்ணும், பிரதர் நீங்க கான்சன்ட்ரேட்டட், கான்சன்ட்ரேட்டட்னா நான் என்ன பண்ணணும், நான் எந்த பாவமே பண்ணலையே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ அதே லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு போகலாது, நீங்க போட்டுக்கணும். ஆனா ஒரு சின்ன நிழல் அங்க இருக்கு. இதனுடைய சீரியஸ்னஸ் புரியணும்னா என்ன சிந்திக்கணும்னா, முத முறை தேவனை அனுமதிச்சார், அவரே கொடுத்தார், ஜனங்கள் பார்த்து மனாதா சரியான ஆகாரம் பரவாயில்ல, மனசுல கொஞ்சம் இச்சை இருக்கு, சரி இறைச்சி சாப்பிடுங்க. இப்படித்தான் அது தேவன் பிரிஸ்கிரைப் பண்ண, தேவனுடைய விருப்பம் கிடையாது, அவங்க விருப்பம். தேவன் பார்த்து இறக்கப்பட்டு சரி கொஞ்சம் அனுமதிச்சார். ஆனால் அதே இஸ்ரேல் ஜனம் அதே பயணத்துல சீனாய் வந்து உடன்படிக்கை தேவன் கூட பண்ணி ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய பிரசன்னம் அவங்க மத்தியில தேவனுடைய கிருபை ருசிச்சு தேவனுக்கு இன்னும் நெருங்கி கொஞ்ச நாள் கழிச்சு அழுகுறாங்க, எங்களுக்கு அந்த இறைச்சி வேணும். இப்ப தேவன் வித்தியாசமா பாக்குறான், இன்னுமா பார்க்கும் போது இன்னும் தான் முன்ன காட்டிலும் ரொம்ப அழுகுறாங்க. அப்படி இப்ப தேவன் சொல்றாரு, சரி நான் கொடுக்கறேன், நான் கொடுக்க மாட்டேன் சொல்ல, ரொம்ப விரும்புறீங்க போல, நிச்சயமா கொடுக்கறேன், அளவில்லாம கொடுக்கறேன், எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடுங்க பாருங்க. தான் அந்த காடை கொடுக்கறார். கொடுத்துட்டு அதை அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, மரணம். இப்ப இது ரொம்ப விசேஷமா, ஏன் இப்படி தேவன் டீல் பண்ணணும்? முத முறை கேட்ட போது கொடுத்தார், ரெண்டாவது முறை கேட்ட போது அடிச்சுட்டார். என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள் பாருங்க, தேவனுடைய அந்த அன்பு, அந்த இரக்கம். அவர் சித்தத்தை சுமந்துட்டு இந்த பூமியில மாம்சத்துல இருந்து நடக்கிற ஜனங்கள் மேல எவ்வளவு இருக்குப்பார். அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார், நாம மண், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பலகீனங்களுக்கு இரக்கம் காமிக்கிறார், முதல்ல எந்த அளவுக்கு உச்சத்துக்கு காமிக்கிறார். அதுக்கு மேல போகும்போதுதான் அவருடைய நீதி அங்க வந்து செய்ய வேண்டியதை செய்யுது. இது என்ன விஷயம்? முதல்ல அனுமதிச்சுட்டார், ஆனா ரெண்டாவது முறை அடிச்சுட்டார். பாருங்க, முதல் முறை அவர்கள் கேட்டதுல தேவன் பார்வையில ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம், நான் வேற எதுவும் பேச விரும்பல. தேவன் என்ன நினைச்சிட்டு பாருன்னா, சரி போட்டோம் கொடுத்துடலாம் அப்படி நினைக்கிறதுக்கு சில காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்னா, எகிப்து விட்டு வந்து எவ்வளவு நாள் தான் ஆச்சு? ஒரே மாசம் தான் ஆச்சு, ஒரே மாசம் தான் ஆச்சு. பத்து வாதை பார்த்தாங்க, இப்படிப்பட்ட தேவனா, கொஞ்சம் மனசுல ஷாக்கா இருந்துச்சு. சுகந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்துச்சு. அது பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மாறாவில் தண்ணி வந்துட்டு மதுரமாச்சு. இது மாதிரி சில அற்புதங்கள் கூட பார்த்தாங்க. போதுமானதில்லை, ஒரு மாசம் தான் ஆச்சு. குழந்தைகள் மாதிரி இந்த வனாந்தரத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. தேவன் பார்க்கும் போது அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, சரி ஆரம்ப ஸ்டேஜ், இப்பதான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாசம் தான் ஆகுது, பரவாயில்ல, அவங்களுடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் அனுமதிக்கலாம், அனுமதிச்சா. அதே இஸ்ரவேல் ஜனம் சீனாய் மலையெல்லாம் வந்து தேவனுடைய பிரமாணங்களை கட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கையை செய்து, நீங்கள் சொன்னபடி எல்லாமே செய்வோம் சொல்லி ஆசரிப்பு கூடாரம் அவங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்டுச்சு. தேவன் வாசம் செய்தாரு. அதாவது என்னன்னா, இதெல்லாம் எது கிடையாலும்னா, தேவனை இன்னொரு ருசி பார்த்தாங்க, தேவனுக்கு இன்னும் அருகாமையில போனாங்க, தேவனை ரொம்ப நெருங்கிட்டாங்க. இவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழைய அதே பலவீனம் பண்ணும் போது இப்ப தேவன் பார்க்கிறாரு, இது ராங், இது தப்பு, இது நீங்க இப்படி பண்ணக்கூடாது, ஆனா ஆசைப்படுறீங்களா? இப்ப தேவன் மறுக்கல, பண்ணு, எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஆனா கூடவே கொடுத்தாரு மரணம். இது நமக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல இன்னைக்கு கூட மூன்று பேரு பிரவேசிச்சிருக்கிறாங்க. அருமையா, நாம அவங்களை காட்டிலும் ரொம்ப விசேஷம் கிடையாது. நம்ம கூட ஏற்கனவே பிரவேசிச்சுட்டோம், அவ்வளவுதான். ஆனா பாடம் என்னமோ எல்லாருக்குமே அங்க சில சின்ன சின்ன பலவீனங்கள், மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்கு ஏதுவான நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சுபாவங்கள், இது ஒருவேளை தேவன் கிருபைய பார்ப்பார், மன்னிப்பார். எப்பனா இந்த ஓட்டத்துல பிரவேசிச்ச புதுசுல. ஆனா தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், அவருடைய நீதி என்ன, இதைய அனுதின வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதிகமாக ருசி பார்த்து ஒரு நல்ல வளர்ச்சியின் பாதிக்குள்ள வழி நடத்தப்பட்டவர்களா நாம இருக்கும் போது நல்ல கனிகள் ஏறெடுக்க வேண்டிய காலம் அது. ஆனா அந்த சமயத்துல பழைய அதே பலகீனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நிக்கிறவங்களா இருந்தா, இப்ப தேவன் நம்ம மனசுல விரும்புறது மறுக்கிறது இல்ல, அனுமதிக்கிறார். முன்ன காட்டிலும் நல்லா அனுமதிப்பார். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எந்த தடையுமே இல்லை. இப்ப எல்லாம் மனசு கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, ரொம்ப நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஃபுல் பெர்மிஷன் இருக்கு. ரெண்டாம் மரணத்துல போய் முடியும், அதுதான். ஏன்னா இது வசனம் இருக்கு இல்லைங்களா, போன மாசம் மன்னால கூட வாச்சிங்க, உன்னத பாட்டுல ரெண்டாம் அதிகாரம் 15 வசனம்.
திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடிக்கும்.
மன்னால பிரதர் ரசில் அழகா சொல்லிருப்பாங்க. சோ இது சின்ன நரி தான், குழி நரி தான் என்று விட்டுடாதீங்க. திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிடும், கெடுத்து போடும். சின்ன விஷயம் தானே, சாதாரண விஷயம் தானே, இது கூட தேவன் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பாப்பாரா, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு சின்ன சின்ன பலகீனங்களுக்கு, மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு ஒருவேளை நாம் அனுமதிப்போமே, ஆனால் கண்டிப்பா சின்ன தவறுகள், சின்ன பலகீனங்கள், பெரிய தவறுகள், பெரிய பலவீனங்களுக்கு நிச்சயம் வழி நடத்தும், கேரண்டி. அது நம்ம பரம காணானுக்கு போய் சேர முடியாது, வனாந்திரத்திலேயே விழுக வேண்டியதா. இது ஒரு நிழலா தான் பேசுறோம், ஆனா எந்த விஷயம் நம்ம மைண்ட்ல வைக்கணும்னா, பாரு நாம இருக்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, வலியின் ஜீவியம். எதுக்கு, எது நமக்கு அனுமதி இருக்கு, எது நமக்கு அனுமதி இல்லை, தெளிவா அங்க பார்க்கணும். அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, ஆனா எல்லாம் அனுபவிக்கிறதே நல்ல. சோ சில கிளாரிட்டி இருக்கணும் நம்மளுடைய ஜீவியத்துல. சோ இந்த மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் எதுவானாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல். இது நம்ம ஏன் பேசணும்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க, இப்ப லிஸ்ட்ல புதுசெல்லாம் சேர்த்தலாம், நமக்கு வருது இப்போ அந்த செல்போனு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில ஒரு அம்யூஸ்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு, சும்மா கையிலேயே இருக்கும், பாக்கெட்லயே இருக்கும். உங்களுக்கு நீ எடுத்தோம்னா மணிக்கணக்கு போறது தெரியவே தெரியாது, என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். அதுலயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம அதெல்லாம். அப்போ இது மாதிரி சொல்லல, ஏன்னா நம்ம இருக்கிற காலம் முடிவு காலம். சாத்தான் தன்னுடைய இறுதிக்கட்ட யுத்தம் சொல்லலாம், தேவன் கூட அவருடைய பரிசுத்தவான்கள் கூட போடி போராடிட்டு இருக்கிற காலம். எல்லா விதத்திலயும் இந்த விஷயங்கள் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அங்க இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட ஜீவித்து இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளணும். சோ இது மொத சின்ன நிழல். அடுத்த நிழல் எங்க பார்க்கிறோம்னா வசனம் யாத்ராகமம் 17 அதிகாரத்துல அவர்கள் இந்த சீன் வனாந்தரத்துல இருந்துட்டு தொப்கா ஆலூஷ் போறாங்க. அங்க எந்த சம்பவம் நடக்கல, அங்க எதுவும் ரெக்கார்ட் ஆகல பைபிள்ல. வேக வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை என்ன காரணமா இருந்திருக்கும்னா அந்த ரெண்டு இடத்துல தண்ணீர் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கல, ஜனங்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, ஆடு மாடுகள் ரொம்ப நிறைய, அதுக்கெல்லாம் என்ன வேணும், கண்டிப்பா தண்ணி தேவை. ஆனா அந்த பயணத்துல தொப்கா ஆலூஷ் அதுல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, ஆனா தேவன் மென்ஷன் பண்ணி எடுக்கிறார். அந்த சீன் வனாந்திரம் கடிச்சு தொப்கா போனாங்க, ஆலூஷ் போனாங்க. சோ அந்த மென்ஷன் பண்ணி இருக்கிறார், குறிப்பிட்டு இருக்கிறாருன்னு ஏதோ அர்த்தம் இருக்கணும். சோ தொப்கா ஆலூஷ் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் எடுத்து போடும் போது ஜனத்திரலு தண்ணி தாகத்தினால ரொம்ப வேகமா அந்த பகுதியை கடந்தாங்கிற அர்த்தம் நமக்கு வருது. நான் சுருக்கமா சொல்றேன், டைம் கால். அப்போ அந்த ரெண்டு பகுதியை வேகமா கடந்துட்டு ரவி தீம், ரவி தீம் வரான். ரவி தீம் வரும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா சகோதர சகோதரிகளே, வசனங்கள் 8-16 வாசிச்சோம்னா அந்த வனாந்திர பயணத்துல இதுவரைக்கும் பார்வோன்னு சேனை துரத்துனது, சிவந்த சமுத்திரம் முன்னாடி இருந்தது, மாறால தண்ணி கசப்பா இருந்துச்சு, இதோ சீன்வனாந்தரத்துல பசியில் இருந்தது, இந்த மாதிரி சோதனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ரவி தீம் வந்த போதுதான் மொத முறை அவங்களுக்கு விரோதமா ஒரு ஜனம் தேவன் அனுமதிச்சார், அமலேக்கியர். சோ மொத யுத்தம் அவங்க வனாந்தரத்துல பண்ணுவது இந்த ரவி தீம்ல தான். அமலேக்கியர் கூட யுத்தம் பண்றாங்க. வசனம் வாசிங்க நீங்க, வசனங்கள் 8-16 வசனம்.
அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டை கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.
ஆமா, சோ இங்க நாம பாக்குறோம் இது ஒரு சம்பவம். சோ சீன் வனாந்திரம், நெக்ஸ்ட் பெரிய சம்பவம் ரவி தீம். ரவி தீம்ல அமலேக்கியர் இஸ்ரேலுக்கு விரோதமா வராங்க. சோ தேவன் கிட்ட மோசே போய் கேட்கும் போது மோசே மலை மேல ஏறி நின்னு கைகளை உயர்த்தி பிடிக்கணும். சோ இந்த சமயத்துல அங்க அமலேக்கியர் கூட இஸ்ரேல் ஜனங்களே யுத்தம் செய்வாங்க. நல்லா யோசிக்கணும், இது வரைக்கும் இஸ்ரேலர்கள் யுத்தமே பண்ணல. அவங்களை எதுக்கு பழக்கப்பட்ட ஜனங்கள், நல்லா என்ன செய்வாங்க, செங்கல் நல்லா செய்வாங்க, எக்ஸ்பர்ட்ஸ். கத்தியெல்லாம் பிடிச்சது கிடையாது, பழக்கமே இல்லை. அவங்க யுத்தம் பண்றாங்க, எப்படி யுத்தம் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க, சரிங்களா? ஆனா அவங்க ஜெயிக்கணும்னா என்ன ஒரு அவசியம் இருந்துச்சுன்னா மோசே மலை மேல ஏறி நின்று தன் கைகளை உயர்த்தி பிடிக்கணும். அவர் உயர்த்தி பிடிக்கும் வரைக்கும் அங்க அமலேக்கியர் இஸ்ரேலர்கள் மேற்கொள்வாங்க. கைகள் கீழே போச்சுன்னா அமலேக்கியர்கள் இஸ்ரேல மேற்கொள்வாங்க. உடனே ஊர் ஆரோன் ரெண்டு பேர் வராங்க. மோசேக்கு ரொம்ப நெருக்கமான உறவுக்காரங்க வந்து மோசையினுடைய கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அது உயர்த்தியே இருக்குது. அமலேக்கியர் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம பாக்குறோம். இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இஸ்ரேல் பட்சத்துல இஸ்ரேலர்களுக்காக மோசே மலை மேல ஏறலைனா, அவர் தன் கைகளை உயர்த்தி வைக்கலைனா, அது கீழே போன போது ஆரோன் ஊர் ரெண்டு பேரும் அந்த கைகளை உயர்த்தி பிடிக்கலனா, இஸ்ரேலரை அமலேக்கியர் ஜெயித்திருப்பாங்க. ஆனா இஸ்ரேலர் ஜெயித்தாங்க. காரணம், மோசே மலை மேல ஏறினார், கைகளை உயர்த்தி பிடித்தார், ஆரோன் ஊர் அதுக்கு உதவி செஞ்சாங்க. விக்டரி வந்து, அதாவது ஜெயம் வந்து இஸ்ரேலர் பக்கம். எதுக்கு நிழல்? ரொம்ப அருமையான நிழல். நம்ம பாட தலைப்பு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம மாம்சத்துடனான நமது போராட்டம் தான். சோ இது நம்மளுடைய மாம்சத்துக்கூட இருக்கிற நம்முடைய போராட்டத்துல நாம் எப்படி ஜெயிப்போம் என்பதுக்கு தேவன் அருமையான நிழல் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு புது சிருஷ்டிக்கு எத்தனை விரோதிகள்? முக்கியமா மூன்று விரோதிகள். மொதல் விரோதி ஆர்டர்ல சொல்லுங்க, மாம்சம். அந்த ஆர்டர் முக்கியம் இல்லைங்களா? நமக்கு ரொம்ப நெருக்கமான விரோதி யார் தான்? நெருக்கமான நண்பர் தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்லணும் அவர் இன்டிமேட் எனிமி அப்படின்னா, நமக்கு நெருக்கம், நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு விரோதி யாருன்னா நம்முடைய மாம்சம். வெரி ஃபர்ஸ்ட் எனிமி அதுதான். நெக்ஸ்ட் உலகம், அப்புறம் தான் யாரு? அந்த சாத்தானுடைய கையில அருமையான ஆயுதங்கள் தான் எதுனா இந்த மாம்சமும் இந்த உலகமும். யாருக்கு விரோதமா? உள்ள இருக்கிற புது சிருஷ்டிக்கு. எப்ப இந்த ஆயுதங்களை நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடுறோம், அப்படியே வசனத்தை பிடிச்சிட்டு ஜெயிக்கிறோமோ, அது ரெண்டையும் விட்டுட்டு யார் வந்து நிப்பார் முன்னால? அது ரொம்ப நம்ம இன்னும் போனோம். ஆனா அந்த கட்டம் எல்லாம் கண்டிப்பா நம்ம ஒரு புதிய சிருஷ்டிக்கு தேவன் இந்த பாதையில வச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாம்சத்துடனான அந்த போராட்டம் தான் இங்க அழகா சொல்லியிருக்கு. சரி, இது எப்படி நாம கன்க்ளூஷனுக்கு வரலாம்? இஸ்ரேலர் அமலேக்கியர் கூட போட்ட அந்த யுத்தம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு நம்மளுடைய மாம்சத்தோடு இருக்கிற போராட்டத்துக்கு நிழல். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னா, அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் வாசிங்க, மொதல் 7 வசனம்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயிடம் வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடியதனத்து நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான்.
போதும். இந்த சம்பவம் ரெவி தீம்ல நடக்குது. அதுக்கு பின்னாலதான் இந்த அமலேக்கியருடனான யுத்தம் நடக்குது. சோ இந்த அமலேக்கியர் சம்பவம் கண்டிப்பா எதோடு நேரடியா தொடர்புடையதா இருக்குன்னா, இந்த தண்ணி கிடைக்காம சாகும் அளவுக்கு போயிட்டு அந்த சமயத்துல தேவன் அவங்களுக்கு கண்மலையிலிருந்து வர வச்ச தண்ணீரை அவர்கள் பருகி ஜீவன் ஒரு பலன் பெற்றதுக்கு ஓட இருக்குது. சோ இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா இந்த சம்பவம் எதுக்கு நிழல் நல்லா தெரியும் இல்லைங்களா? அந்த கண்மலை ஒன்னு குறந்தையர் 10 அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றார் அவங்களுடைய பயணத்தை குறிச்சு அப்படியே பேசும்போது, வசனவாசிங்க 1 Corinthians 10:4.
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே.
கண்மலை கிறிஸ்துவே. சோ இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாம தொக்கா ஆலூஷ்ல கிட்டத்தட்ட மறிக்கும் நிலைமைக்கு போய் தண்ணி தேடி வந்தாங்க. இது என்ன நிலை குறிக்கிறதுன்னா ஆதாமின் சந்ததி. அப்படித்தான் ஜீவன் அற்ற ஒரு நிலைமையில, ஜீவனை முற்றிலும் இழந்து போகும் நிலைமைக்கு அவர்கள் இருந்தாங்க. ஆனா தேவனு ஏற்ற வேலையில அவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் கொடுத்தாரு. யார் மூலம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம். சோ அப்போ இந்த கண்மலையில இருந்து அவர்கள் தண்ணீர் குடிச்சு ஜீவனு பெற்றவர்களா வருவது எதுக்கு அருமையான அடையாளம்னா, உலகம் சாத்தானுடைய உலகம் பாவம் அதன் பிடியில இருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் வருவதை குறிக்குது. அப்படி அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது அவரு அவருடைய பலியினால பாவியாக இருந்து என்னவா மாறாரு, நீதிமான் ஆகிறாரு. அது மாத்திரம் இல்ல, அது அந்த நீதிமான் ஆன நிலைமையில செய்து கொள்ளுகிறாங்க. என்ன அது? பலியின் உடன் படிக்கை. சோ ஒருவேளை அந்த கண்மலை அதுல இருந்து வர தண்ணி அது இஸ்ரேல் ஜனங்கள் பருகி ஜீவன் பெறுவது எது கருமையான நிழல்னா, கர்த்தர் இயேசுக்குள்ளாக வந்து அவருடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அந்த நிலைமையில தேவன் கூட செய்து கொள்ளுகிற பொருத்தனைக்கே அருமையான நிழல் இது. அதுக்கு நிழல்னா இப்போ அதுக்கப்புறம் நடக்கிறது தான் என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன வருது? மோதோ யுத்தம். அப்போ கண்மலை தண்ணீர் கொடுக்கிறது கான்சக்ரேஷன் நம்ம எடுத்தோம்னா, இப்போ அதை தொடர்ந்து வர அந்த யுத்தம் எது கருமையான நிழல்னா, நாம் உடன்படிக்கை செய்த உடனே மொதல் யுத்தம் நமக்கு எதோடு தான், யாரோடு தான், சொந்த மாம்சத்தோட தான். சோ அப்ப இந்த சொந்த மாம்சத்துக்கு அருமையான நிழல் தான். இங்க யார் இருக்கிறாங்க? அமலேக்கைட்ஸ், அமலேக்கியர். எப்படி சொல்லலாம்? அமலேக்கியர் யாருக்கு உறவாகிறார்னா, வசனவாசிங்க 36:12.
திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மர்மனை ஆட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கே பெற்றார்.
பாருங்க, திம்னாள் ஏசாவினுடைய குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து யார் பெற்றெடுக்கிறாங்க? அப்போ அமலேக்குக்கும் ஏசாவுக்கும் என்ன உறவு? டைம் எல்லாம் கொடுக்கல, நிதானமா சொல்லுங்க, அவசரப்பட்டு தப்பா சொல்லாதீங்க. ஏசாவுடைய மகனு எலிப்பாசு, அவங்களுடைய மறுமணமாட்டியா யார் இருக்கிறாங்க? திம்னால் இருந்து பெற்றெடுக்கிறாங்க. யார? அமலேக்கனா? அமலேக்குக்கும் ஏசாவுக்கும் என்ன உறவு? ஆமா, ஏசாவுடைய பேரன் தான். யாரு? நம்ம ஒண்ணு பேங்க் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வைக்கலீங்க, ஃப்ரீயா நீங்க நிதானமா சொல்லலாம். ஆனா இந்த க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் குழப்பம். ஆனா பைபிள்ல இந்த ஜீனியாலஜி ரொம்ப முக்கியம், ப்ராபசிஸ்க்கு கூட, தீர்க்க தரிசனங்களுக்கு கூட. ஏசாவுடைய பேரன் தான் அமலேக். ஏசா யார் நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் பேசிட்டு இருந்தாங்க. கூலுக்காக என்ன வித்துட்டான்? மாம்சத்துக்காக பெரிய விஷயத்தை இழந்துட்டான் இல்லைங்களா? மாம்சத்துக்காக, மாம்சத்துக்காக அவர் வழி வந்தவர் தான் யாரு? அமலேக்கு. அப்போ இந்த அமலேக்கு மாம்சம், அதுக்கு ரொம்ப அருமையான நிழல் நம்ம சொல்லலாம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, இந்த அமலேக்கியர் பத்தி இவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு தேவன் பேசுவாரு. அதை பத்தி பார்க்கும்போது ரொம்ப அருமையா நம்ம மாம்சத்துக்கு பொருந்தது. உபாகமம் 25:17 வாசிங்க, இந்த அமலேக்கியர் எப்படி தாக்குதல் பண்ணுவாங்க என்று தேவன் சொல்றாரு. சொல்லும் போது உபாகமம் 25 17-19
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து
பாருங்க, அமலேக்கியர் தேவனுக்கு பயப்படாம உனக்கு எதிராக வந்து
நீ இழைத்து விடாய்த்திருக்கையில்
பாருங்க அந்த அந்த டெக்னிக் பாருங்க, நீ இழைத்து
விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு.
பாருங்க இது அமலேக்கியனுடைய ஒரு குணம், இது அப்படியே எங்க நடக்கும், நம்ம மாம்சம் நடக்கும் இல்லைங்களா. ஈவன் கர்த்தர் இயேசு 40 நாள்ல சோதிக்கப்பட்டாரா, அதுக்கு பின்னாலயா 40 நாள் முழுக்க அவர் சோதனை இருந்துச்சுன்னா இல்ல சொல்லல, ஆனா அதெல்லாம் அவருடைய அந்த உடன்படிக்கைய தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவேன் சொல்லி மெடிடேட் பண்ணதுல இருந்துச்சு. ஆனா சாத்தான் எப்பதான் வந்தார், சில மாம்சமான நல்ல ஆலோசனைகள் எடுத்துட்டு எப்பதான் வர்றார், அந்த டயர்டு 40 நாள் கான்சக்ரேஷன் பத்தின சீரியஸான மெடிடேஷன், 40 நாள் ஒன்னும் சாப்பிடல, அப்படி ஒரு பாடி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வீக், அந்த வீக்கா இருக்கும் போது வராரு பாருங்க. இது நல்ல கேரக்டர், நல்லா நோட் பண்ணணும், நல்ல வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம கூட எப்பதான் கொஞ்சம் இந்த மாம்சத்துக்கெல்லாம் இடம் கொடுப்போம்னா சீரியஸா ஹார்வெஸ்ட்ல வேலை செய்து இருக்கும் போது இல்ல, எக்லீஷியால் இருக்கும் போது இல்ல, சப்ஜெக்ட் இது இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல செஞ்சு நமக்கு என்ன ஆகும், ஒரு ஒரு டயர்டு ஃபீல் பண்ணி ஒரு 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 இலைப்பாறுதல் கேட்கும், அப்பதான் நமக்கு எதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும். நான் சொல்றது புரியலீங்களா உங்களுக்கு? தேங்க்யூ, அவ்வளவுதான் சரிங்களா. சோ அதான் இங்க மாம்சம் பாருங்க, அவரு நீங்க இழைத்து விடாய்த்து இருக்கும் போது பின்னாக வந்தனா மாம்சம் அதனுடைய அதனுடைய அட்டாக் நம்ம மீது இப்படித்தான் பண்ணுது. நேரம் பார்க்கும், எப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் மேன் வீக்கா இருக்கிறார் பார்க்கும், எப்ப மாம்சத்துக்கு கவனம் கொடுக்கற ஒரு சூழல் பார்க்கும், அப்பதான் நம்ம எல்லா மாம்சீக பலவீனங்களும் நம்மளை மேற்கொள்வதற்கான அருமையான தருணம். இது கூட ஒரு அருமையான அடையாளம், சமலேக்கியர் மாம்சத்துக்கு அங்க அடையாளமாக அங்க இருக்கிறாங்க. சோ அப்ப என்ன சொல்லலாம், நிழல் ரொம்ப சிம்பிளான நிழல் முடிஞ்சாச்சு. இஸ்ரேலர்கள் அமலேக்கியர்கள் கூட யுத்தம் பண்ணி ஜெயிப்பதுக்கு போதுமான பலம் உள்ளவர்களா? அதேதான், சொந்த மாம்சத்தோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு நாம் யார் கிடையாது, பலவான்கள் கிடையாது. ஆனா இஸ்ரேல் ஜெயிக்கணும்னா ஒரு வாய்ப்பு இருக்கு, யாரு மலை மேல ஏறணும், மோசே. நம்மளுடைய மாம்சத்துடனான நம்முடைய போராட்டத்துல நாம ஜெயிக்கணும்னா ஒரே ஒருத்தர் மூலமா தான் முடியும், மோசே அவருக்கு நிழல் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான்ல அழகா சொல்ற, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் இருக்கிற கொடிகள், நீங்கள் என்னில் எப்படியாவது நிலைச்சு இருங்க, என்னை அல்லாமல் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது, என்னை அல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாதுன்னா எல்லா போராட்டத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இருந்தும் நாம என்ன பண்ணிடுறோம் சில சமயங்கள்ல பலவீனங்களுக்கு இடம் கொடுத்துடுறோம், அப்ப கூட அவர் கூடத்தான் இருக்கிறார், தேவன் கிட்ட நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவருடைய ஃபுல் சப்போர்ட், வழி நடத்துதல் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு மேல கூட யோசிக்க போது நம்முடைய எல்லா பலகீனங்களுக்கும் தேவன் கிட்ட பரந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. யோவான் 15:5 ஒருவேளை வசனம் எழுதுனா அங்க எழுதிக்கோங்க. சரி, இப்ப என்னன்னா மோசே மலை மீது போய் நின்னால் மாத்திரம் போதாது, அமலேக்கியர்கள் இஸ்ராயலை ஜெயிக்கணும்னா மோசே என்ன பண்ணணும், தன் கைகளை தூக்கி இல்லைங்களா கையில, சோ ரெண்டு கை அவரு தூக்கி நிக்கணும், அப்பதான் அங்க ஜெயிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம், அந்த ரெண்டு கைகள் உயர்த்தும் போது அவங்களுக்கு அங்க ஜெயம். சோ இது என்ன சொல்லலாம்னு ஒரு வகையில பாருங்க, அந்த இரண்டு கைகள் கர்த்தர் இயேசு நமக்கு ஒரு முன்னு உதாரணமா இருந்து நம்மை போலவே நமக்கு முன்னால இந்த இடுக்கமான வழியில அவர் பயணம் செய்த போது அவர் செய்து காமித்த ரெண்டு அருமையான விஷயங்களுக்கு ஒரு வேலை அடையாளமா சொல்லலாம். இரண்டு கைகள் கர்த்தர் இயேசு என்ன செய்தார்னா வசனம் வாசிங்க, இப்ரேயர் 1:19 எபிரேயர் 1:19 மன்னிக்கணும் 9.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர்.
பாருங்க, கர்த்தர் இயேசு அவரும் கூட ஒரு புது சிருஷ்டியா எல்லா சோதனைகளுக்குள்ளயும் நம்மை போலவே பிரவேசிச்சு ஜெயம் கொண்டார். ஆனா எப்படி ஜெயித்தார்னா, அவர் வெளிப்படுத்தின ரெண்டு அருமையான தன்மைகள், குவாலிட்டிஸ். நீதி நேசிக்கணும் முதல்ல, அதே சமயம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு விஷயம் கர்த்தர் இயேசு செய்துட்டார். அதனாலேயே தேவனுக்கு மரண பரிந்தம் உண்மையுள்ளவராய் இருந்து ஜெயித்துட்டார். நீதி நேசிக்கிறது ஒரு அருமையான தன்மைனா, அதே வேளையில அக்கிரமத்தை முழுசும் வெறுக்கணும். இது கூட முக்கியம். சோ ஒரு கை நீதி நேசிக்குதுன்னா, இன்னொரு கை அக்கிரமத்தை வெறுக்கணும். இந்த குணலட்சணமே நமக்குள்ள அப்படியே நம்ம காண்பிக்கணும். நம்மளுடைய மாம்சத்துடனான அந்த போராட்டத்துல, மாம்சத்துடனான என்ன போராட்டம், மாம்சத்தினுடைய எல்லா பலவீனங்களோடு இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் நம்ம ஜெயிக்கணும்னா, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய தயவோடு அவரிடத்துல நம்ம பார்த்துட்ட அந்த உன்னதமான தன்மைகள், நீதியை நேசிச்சு அக்கிரமத்தை வெறுக்கிற அந்த அருமையான தன்மைகளை நமக்குள்ள நாம லிப்ட் அப் பண்ணணும், உயர்த்தணும். நாமும் நேசிக்கணும் நீதி மாத்திரம், வெறுக்கணும் அக்கிரமம். நீதி நேசிக்கிறேன், அக்கிரமத்தையும் ஜெயிக்க முடியாது. அக்கிரமத்தை வெறுக்கிறேன், ஆனா நீதி இன்னும் நேசிக்க ஆரம்பிக்கல, ஜெயிக்க முடியாது. சைமல்டேனியஸ் ஒன்னு செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொன்னு செய்யணும். நீதி நேசிக்கணும், அதே சமயத்துல அக்கிரமம் வெறுக்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு முன் வச்சுட்டு போயிட்டார். பாரு, இப்போ இன்னொரு அருமையான பாடம் இருக்கு. அப்படி அவரு நிழல்ல மோசே தூக்கியே வச்சிருக்க முடியாது, உடனே அப்படியே நிஜத்துல கேட்காதீங்க, கர்த்தர் இயேசு லிஃப்ட் அப் அப்படின்னு. இதெல்லாம் ஓவர் டூயிங் ஆஃப் ஆன்டி டைப் இல்ல, நிழல் பொருள் ரொம்ப ஓவரா பார்க்க கூடாது. அப்படி கர்த்தர் இயேசுனால் முடியும். பட் அது எது கடையாளம்னா, கர்த்தர் இயேசுனுடைய அந்த கைகள் உயர்த்தப்படணும்னா ரெண்டு பேர் வேணும். யார் யார்? ஆரோன், ஊர். ரெண்டு பேரும் எதுக்கு நிழல்னா, ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, சொந்தக்காரங்க. அது வச்சு என்ன சொல்லலாம்னா, கர்த்தர் இயேசு கிட்ட இருக்கிறது அதை பார்த்து நமக்குள்ள நாம வளர்த்து கொண்டா மற்ற விஷயங்களை குறிக்குது. கொஞ்சம் நிழலுக்காக சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா அந்த அதுவும் குணலட்சணங்கள் தான். அந்த கைகள் கூட என்னதான் சொன்னோம், தன்மைகள் சொன்னான். ஒரு வித்தியாசத்துக்காக வார்த்தை, நீதி நேசிச்சு அக்கிரமத்தை வெறுக்கிற அருமையான தன்மைன்னு சொன்னோம், குவாலிட்டி வச்சிருங்க. இப்ப இதை உயர்த்தி பிடிக்கிற ஆரோன் ஊர் எதை குறிக்கணும்னா, மற்ற குணலட்சணங்கள். எங்க இருந்துச்சு குணலட்சணம், கர்த்தர் இயேசு கிட்ட. ஏன்னா ஆரோன் ஊர் யாருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, கர்த்தர் இயேசு கிட்ட தான் நாம பார்த்தோம் அந்த நல்ல குணலட்சணங்கள். ஆனா இப்ப அது யார்கிட்டயும் இருக்குது, நமக்கிட்டயும் இருக்குது அந்த மற்ற குணலட்சணங்கள். அது எப்படி குணலட்சணம்னு சொல்லலாம்னா, பாருங்க ரொம்ப சிம்பிள். அந்த வார்த்தை இருக்குது, ஆரோன்னா என்ன அர்த்தம் வருதுன்னா, வெரி எலிவேட்டட், உயர்ந்த, அப்படி வச்சிருக்கோம், உயர்ந்த, உயர்ந்திருக்கிற வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஊர் என்ன அர்த்தம் வருதுன்னா, நோபல், உன்னதமான. சோ இப்ப ரெண்டும் கம்பைன் பண்ணி சொன்னோம்னா, நம் இடத்துல இருக்கிற உயர்ந்த உன்னதமான குவாலிட்டிஸ், குணலட்சணங்கள். ஆக்சுவலா அது நம்ம கிட்ட இல்ல ஆரம்பத்துல, அது உண்மையிலேயே நம்ம யாருக்கிட்ட இருந்து பார்த்தோம். எஸ், நம்முடைய முன் உதாரணம் கர்த்தர் இயேசுவை பார்த்து என்ன பண்ணிட்டோம், உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். பொறுமை, சகிப்புத்தன்மை, இச்சையடக்கம், சாந்தம், நிதானம், இதெல்லாம் கர்த்தர் இயேசு கிட்ட பார்த்த உயர்ந்த உன்னதமான குணலட்சணங்கள் நமக்குள்ள வருவதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த குணலட்சணங்கள், அந்த ரெண்டு தன்மைகளை உயர்த்தி பிடிக்கணும். அந்த ரெண்டு தன்மைகள், நீதி நேசிக்கணும், நான் நீதி மாத்திரமே நேசிப்பேன், நீதிக்கே என்னை, என் சிந்தை, என் சரீரத்தை அடிமையாக்குவேன், அக்கிரமத்துக்கு இல்லவே இல்ல. ஆனா அக்கிரமத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுப்பேன். இந்த விஷயத்துல மற்ற குணலட்சணங்கள் கூட கை கோர்த்துட்டாங்க நிக்கணும். சோ அமலேக்கியர் மாம்சத்தை நாம எப்படி ஜெயிக்கணும்னா இதுதான் நமக்கு அங்க நிழல் அங்க இருக்குது சகோதர சகோதரி. சோ அப்போ ஒரு அருமையான நிழல் தான் பாக்குறோம். ஆனா ஒரு கடைசி கேள்வி, மோசே மலை மேல நின்னு கைகள் உயர்த்தி பிடிச்சதுனால இஸ்ரவேலர்கள் அமலேக்கர்ல அப்போ என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கப்புறம் அமலேக்கர் வரவே இல்லையா? யோசிக்காதீங்க, நிறைய முறை வந்தாங்க. அது கூட ஒரு அருமையான ஏன்னா வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 17:16.
அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார்.
அமலேக்கியர் மொத யுத்தத்துல இஸ்ரேலர்கள் கூட மோதுறாங்க, ஆனா அப்போ இஸ்ரேலர் ஜெயிச்சுட்டாங்க உண்மைதான். ஆனால் பின்னால் அமலேக்கியர் மறுபடியும் இஸ்ரேலர்கள் கூட என்ன பண்ணாங்க? தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் பண்ணினாங்கன்னா இது எதுக்கு நிழல்? ஒரு வேலை இவ்விதமாக கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நீதி நேசித்து அக்கிரமத்தை வெறுத்து மற்ற குணலட்சணங்களின் உதவியோட நமக்கு ஏற்படுகிற ஒரு சோதனையில மாம்சத்தை ஜெயித்துட்டாலும் நினைச்சிடாதீங்க, மாம்சம் அது அவ்வளோ அவ்வளோதான் போச்சு இல்ல, மறுபடியும் என்ன பண்ணுவோம்? அது வரும், மறுபடியும் வரும். எது வரைக்கும் வரும்? மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் வரும். அது வரைக்கும் கடைசி ஜெயம் எதுலதான்? மரணத்துல அதை வீழ்த்துற வரைக்குமே அந்த யுத்தம் நமக்கு அங்க இருக்கு. இதுதான் நம்மளுடைய மாம்சத்தினுடைய தன்மைகள். இந்த மாம்சம் நமக்கு விரோதமா எப்படி இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல இருக்கும்? நம்முடைய முத விரோதி. இந்த நாள்ல உடன்படிக்கை பண்ணிட்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்கனவே அந்த பாதையில பயணித்துட்டு இருக்கிற நமக்கும் சிந்திப்பதற்கு ஏதுவான ஒரு வசன பகுதி. சோ இதுல உள்ள காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி தேவனுக்கு பிரியமான பாதையில நம்மை வழி நடத்த தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த ஒரு சிறு தஞ்சாவூர் பட்டணத்திலே